அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து வழங்கும் தமிழோசை. மே மாதம் 22 வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசில் முதல் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்திகள். யாழ் நீதிமன்றத்தில் நடைபெற்ற கல்வீச்சு தாக்குதலை அடுத்து பல காவல்துறை அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது குறித்த செய்திகள். பிறகு புங்குடித்தீவு மாணவி கொலைக்கு எதிராக மட்டக்களப்பில் இன்று நடைபெற்றிருக்கின்ற முழு அடைப்பு. மக்களின் கோபாலையால் நீதியின் பாதையில் குறுக்கீடுகள் வரக்கூடாது என்று எழுந்திருக்கின்ற குரல்கள்.
அந்த விசாரணை வந்து நேர்மையானதும் நீதியானதுமான ஒரு விசாரணை வந்து உட்படுத்தப்பட்டு சரியான இதுல பாதிப்பை ஏற்படுத்தின நபர்களுக்கான தண்டனை நிச்சயமா அதே மாகாணத்துல மேற்கொள்ளப்படுவோம்.
இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளால் ஈராக்கிலும் சிரியாவிலும் பெரிய முன்னேற்றங்கள் கண்டுள்ளது குறித்த செய்திகள். ஜெயலலிதா நாளை தமிழக முதல்வராக பொறுப்பேற்க உள்ள நிலையில் தமிழக அரசியல் சூழல் குறித்த மக்களின் கருத்துக்கள்.
ஜெயலலிதா எலெக்ஷன்ல தோத்துருவாங்க, அப்ப சீஃப் மினிஸ்டர் போஸ்டுக்கு தங்களுடைய தலைவர்கள் தான் வரணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்குள்ள அந்த ஒத்துமை இல்லாதது ஜெயலலிதாவுக்கு மேஜர் பிளஸ் பாயிண்ட். அவங்களுக்கு
இந்த சிச்சுவேஷனை மொபிலைஸ் பண்ணி ஒரு கூட்டு முயற்சி எடுத்து ஆட்சியை கலர்ச்சியாவது ஏதாவது பண்ணிருக்கலாங்கிறது எனக்கு தோன்றது. பட் எல்லாமே வீக்கா இருக்காங்க.
ஆகியும் இன்ன பிற தகவல்களும் இந்த நிகழ்ச்சி இடம்பெறும்.
செய்தி அறிக்கை வழங்குவோர் இளையதம்பி ஆனந்தா மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
சவுதி அரேபியாவில் உள்ள ஷியா பள்ளிவாசல் ஒன்றில் தற்கொலை குண்டுதாரி ஒருவர் தன்னைத்தானே வெடிக்க வைத்து தாக்குதல் மேற்கொண்டுள்ளார். நாட்டின் கிழக்கே பெரும்பாலும் ஷியா மக்கள் வசித்து வரும் மாகாணம் ஒன்றில் உள்ள பள்ளிவாசலில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் பலர் கொல்லப்பட்டும் காயப்பட்டும் இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் தேடி கண்டுபிடிக்கப்படுவார்கள் என சவுதியின் உள்துறை அமைச்சர் கூறியிருக்கிறார். ஷியா முஸ்லிம்கள் தாக்கப்படுவார்கள் என்று அச்சுறுத்தும் செய்தியொன்று ஒலி வடிவில் இஸ்லாமிய அரசின் தீவிரவாதிகள் என்று சந்தேகிக்கப்படுபவர்களிடம் இருந்து கடந்த ஆண்டு வெளியானது. இதேவேளை யேமனின் தலைநகர் சானாவில் உள்ள ஒரு ஷியா பள்ளிவாசல் மீதும் குண்டு தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. அதில் பலர் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. யேமனில் சவுதி தலைமையிலான கூட்டுப்படைகள் ஷியா கிளர்ச்சியாளர்கள் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.
ஈராக்கில் இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளுக்கு எதிராக சண்டையிட அங்குள்ள அனைத்து ஆயுத குழுக்களையும் முன்வருமாறு மிக முக்கிய ஷியா மதகுருவான ஆயத்துல்லா அலி அல் சிஸ்டானி அழைப்பு விடுத்துள்ளார். கடந்த வாரம் ரமாடி நகரை இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் கைப்பற்றிய பிறகு முதல் முறை நிகழ்த்திய பிரசங்கத்தில் ஆயத்துல்லா சிஸ்டானி ஈராக் ஆயுதப்படையினர், ஷியா ஆயுத குழுக்கள் மற்றும் பழங்குடி போராளிகளையும் ஐஎஸிற்கு எதிரான தாக்குதலில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். ரமாடியிலிருந்து கிழக்கு நோக்கி நகர்வுகளை மேற்கொண்டு வரும் இஸ்லாமிய அரசு போராளிகளை எதிர்கொள்ள ஹபானியாவின் அருகே ஏற்கனவே ஷியா போராளிகள் கூடியுள்ளனர்.
அந்தமான் கடலில் தத்தளிக்கும் ஆயிரக்கணக்கான ரோஹிஞ்சா முஸ்லிம் அகதிகள் விவகாரத்தை தீர்த்து வைப்பதானால் முதலில் மியான்மர் அவர்களுக்கு குடியுரிமை அந்தஸ்தை அளிக்க வேண்டும் என்று அமெரிக்காவின் மூத்த ராஜதந்திரியொருவர் வலியுறுத்தியிருக்கிறார். ரோஹிஞ்சா முஸ்லிம்கள் வெளியேறுவதற்கான அடிப்படை காரணிகளில் ஒன்றாக இருப்பது அவர்களுக்கு குடியுரிமை அந்தஸ்து இல்லாததுதான் என்று தற்போது மியான்மரில் தங்கியிருக்கும் அமெரிக்க வெளியுறவுத்துறையின் துணைச் செயலாளரான அன்டோனி பிளிங்கன் தெரிவித்திருக்கிறார். மியான்மர் முதல் முறையாக முன்னெடுத்த மிகப்பெரிய மீட்பு நடவடிக்கையொன்றின் மூலம் 200 குடியேறிகளை மீட்டு தமது கடற்கரை பகுதிக்கு மியான்மர் அரசு கொண்டு வந்தது. ரோஹிஞ்சா முஸ்லிம்களை தமது குடிமக்களாக அன்றி வங்கதேசத்தில் இருந்து வந்த குடியேறிகளாக மட்டுமே மியான்மர் கருதுகிறது.
யுக்ரைனின் கிழக்கு பகுதியில் ரஷ்ய ஆதரவு பிரிவினைவாதிகளும் யுக்ரைனின் அரசு படைகள் இருவருமே போர்க்குற்றங்களை புரிந்துள்ளனர் என்று சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பான அம்னஸ்டி இன்டர்நேஷனல் குற்றம் சாட்டியுள்ளது. அங்கு நடைபெறும் மோதலில் ஈடுபட்டுள்ள இந்த இரு தரப்புமே கைதிகளை சித்திரவதை செய்துள்ளனர் என்று அந்த அமைப்பு கூறுகிறது. அதிலும் குறிப்பாக பிரிவினைவாத குழுக்கள் சட்டவிரோத கொலைகளிலும் ஈடுபடுகின்றன எனவும் அம்னஸ்டியின் அறிக்கை தெரிவிக்கிறது.
டன்சானியாவில் உள்ள புருண்டி அகதிகளில் நாளொன்றிற்கு 400 பேர் வாந்திபேதி நோய் தாக்குதலுக்கு இலக்காகுவதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கிறது. புருண்டியில் இடம்பெறும் அரசியல் வன்முறைகளில் இருந்து படகுகள் மூலம் தப்பித்து டன்சானியாவின் கரடுமுரடான கடற்கரை பகுதியொன்றிற்கு 10,000 அளவிலான மக்கள் அகதிகளாக வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கும் முகாம்கள் ஆள் நெருக்கடி மிக்கதாகவும் சுகாதார வசதிகள் அற்றும் காணப்படுகிறது. இதுவரை 3,000 அதிகமான அகதிகளுக்கு கொலரா நோய் தொற்றியிருப்பதாக ஐநா தெரிவிக்கிறது. 30 பேருக்கும் அதிகமானவர்கள் இதுவரை இறந்திருக்கிறார்கள்.
நைஜீரியாவின் நிஜேர் டெல்டா பகுதியில் உள்ள இரண்டு எண்ணெய் உற்பத்தி நிலைகளை ஆர்ப்பாட்டக்காரர்கள் இழுத்து மூடியுள்ளனர். அண்ணளவாக 30 விரைவு படகுகளில் வந்த வாலிபர்கள் வேலியின் மேலாக ஏறி அந்த நிலைகளுக்குள் நுழைந்ததாக பயல்சா மாநிலத்தின் நெம்பேவிலிருந்து வெளிவரும் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ஷெல் நிறுவனத்தால் எண்ணெய் எடுக்கும் பகுதியொன்று விற்கப்பட்டதால் தாம் கோபமடைந்ததாக அங்கு அத்துமீறி புகுந்த அந்த இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள்.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் வடக்கே புங்குடி தீவில் 19 வயதான மாணவி கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் பல போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் யாழ்ப்பாணத்திற்கு தலைமை நீதிபதி இன்று விஜயம் செய்திருக்கின்றார். யாழ் நீதிமன்ற கல்வீச்சு தாக்குதல் சம்பவத்தையொட்டி அங்கே காவல்துறை அதிகாரிகள் பலர் இன்று இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். இதுகுறித்த விவரங்களுடன் நமது ஓனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணத்திற்கு இன்று விஜயம் செய்த பிரதம நீதியரசர் கே ஸ்ரீபவன் அவர்கள் யாழ் நீதிமன்றத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலின் சேத நிலைமைகளை நேரில் கண்டறிந்திருக்கின்றார். சட்டம் அதிபர் திணைக்கள அதிகாரிகளும் பிரதம நீதியரசருடன் யாழ்ப்பாணம் சென்றிருந்தனர். பிரதம நீதியரசரின் விஜயத்தின் போது காவல்துறை மா அதிபர் இலங்கைக்கோன் அவர்களும் அங்கு பிரசன்னமாகி இருந்தார். யாழ் மாவட்டத்தில் உள்ள நீதிபதிகள், சட்டத்தரணிகள், நீதிமன்ற உயரதிகாரிகள் ஆகியோரிடம் யாழ் நீதிமன்றத்தின் மீது நடத்தப்பட்ட கல்வீச்சு தாக்குதல் சம்பவம் பற்றி விரிவாக கேட்டறிந்ததுடன் அங்கு ஏற்பட்டுள்ள சேதங்கள் பற்றிய மேலதிக விவரங்களையும் அதனைத் தொடர்ந்து எடுக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் விசாரணைகள் தொடர்பிலும் பிரதம நீதியரசர் கேட்டறிந்திருக்கின்றார். இதற்கிடையில் யாழ்ப்பாணம், ஊர்காவற்றுறை ஆகிய இடங்களில் பணியாற்றிய உயர் காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட 5 அதிகாரிகள் உடனடியாக அங்கிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்திலிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டவர்களுக்கு பதிலாக வேறு இடங்களிலிருந்து காவல்துறை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை பேச்சாளர் ருவான் குணசேகர் அவர்கள் கூறியிருக்கின்றார்.
ஜேஷ்ட போலீஸ் அதிகாரி வருண் டெகாக், போலீஸ் அதிகாரி வருண் டெகாக், சாகார போலீஸ் அதிகாரி வருண் ஹதராக்சா,
2 சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர்கள், 2 போலீஸ் அத்தியட்சகர்கள், 4 உதவி போலீஸ் அத்தியட்சகர்கள் மற்றும் 3 பிரதம இன்ஸ்பெக்டர்கள் என பலர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். போலீஸ் மா அதிபர் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஆகியோரின் உத்தரவுக்கு அமைவாக அந்தந்த பிரதேசங்களில் நிலவிய நிலைமைகள் மற்றும் விடயங்களை கவனத்தில் கொண்டு இந்த இடமாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. கடந்த 3 தினங்களாக போலீஸ் மா அதிபர் யாழ்ப்பாணத்தின் பல இடங்களுக்கும் விஜயம் செய்து பாதுகாப்பு உட்பட பல்வேறு நிலைமைகள் தொடர்பாக ஆராய்ந்து அதிகாரிகளுக்கு உரிய பணிப்புரைகளை வழங்கியிருக்கின்றார். புங்குடுதீவு மாணவி வித்யாவின் துஷ்பிரயோக கொலை சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டுள்ள சிஐடியினரும் யாழ்ப்பாணம் சென்றிருக்கின்றார்கள். இந்த விசாரணைகள் தொடர்பில் உரிய பணிப்புரைகளையும் போலீஸ் மா அதிபர் உரிய அதிகாரிகளுக்கு வழங்கியிருக்கின்றார் என்றார் காவல்துறை பேச்சாளர் ருவான் குணசேகர் அவர்கள். யாழ் நீதிமன்றத்தின் மீதான தாக்குதலானது சட்டம் ஒழுங்கு மற்றும் நீதித்துறைக்கு விடுக்கப்பட்டுள்ள அச்சுறுத்தல் என கூறி அதனை கண்டித்து யாழ் மாவட்ட சட்டத்தரணிகள் இன்று பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களின் சட்டத்தரணிகளும் இந்த பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டிருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே யாழ் நீதிமன்றத்தின் மீதும் காவல்துறையினருடைய நிலைகள் மீதும் தாக்குதல் நடத்தி பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தார்கள் என்பதற்காக கைது செய்யப்பட்டுள்ள 129 பேரில் பெங்களூரைச் சேர்ந்த இந்திய பிரஜை ஒருவரும் இருப்பதாக இந்திய தூதரக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. பெங்களூரில் பல வருடங்களாக வசித்து வருகின்ற ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த நீலகண்டன் அபிலாஷ் என்ற 32 வயதுடைய இந்திய பிரஜை யாழ்நகரில் உள்ள தனது தந்தை வழி வீட்டையும் ஊரையும் பார்ப்பதற்காக முதற் தடவையாக வந்திருந்த வேளையில் வெளியில் கேட்ட சத்தம் என்ன என்பதை பார்ப்பதற்காக வீட்டின் உள்ளே இருந்து வீதிக்கு வந்தபோது கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவரை விடுதலை செய்வதற்கான முயற்சிகளை இந்திய தூதரக அதிகாரிகள் மேற்கொண்டிருக்கின்றார்கள்.
நமது ஊனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம் அளித்த குறிப்பை கேட்டீர்கள். புங்குடித்தீவு மாணவி கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டித்து இன்று மட்டக்களப்பில் முழு கடையடைப்பு உள்ளிட்ட பல போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அதே நேரத்தில் உடனடியாக குற்றவாளிகளுக்கு தண்டனை அளிக்கப்பட வேண்டும் என்று எழுப்பப்படுகின்ற கோரிக்கை சரியானதல்ல என்ற குரல்களும் எழுந்திருக்கின்றன. இதுகுறித்து நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
யாழ்ப்பாணம் புங்குடுதீவு பாடசாலை மாணவி வித்யாவின் படுகொலையை கண்டித்து இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் கர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. இதன் காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் அநேகமான பிரதேசங்களில் இயல்பு நிலையும் பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த கர்த்தாலுக்கான அழைப்பு நாம் திராவிடர் தமிழர்களின் போர்வால் என குறிப்பிடப்பட்ட துண்டு பிரசுரத்தின் மூலம் விடுக்கப்பட்டிருந்தது. மாவட்டத்தில் கர்த்தால் மற்றும் கடையடைப்புக்கு புறம்பாக வித்யாவுக்கு நீதி கேட்டு இன்றும் பல இடங்களில் ஆர்ப்பாட்டங்களும் பேரணிகளும் நடைபெற்றுள்ளன. பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெண்கள் என பெரும் எண்ணிக்கையிலானோர் இதில் கலந்து கொண்டார்கள்.
குற்றவாளிகள் இனங்காணப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுடைய தக்க தண்டனைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மாணவர்கள் ரீதியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.
இவ்வாறு குறைவறியாட்டம் நடத்தியவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் என்று அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றோம்.
தண்டனை வழங்கும் வரை எங்கள் போராட்டம் ஓயாது என நான் கூறிக்கொள்கின்றேன்.
இந்த ஆர்ப்பாட்டங்களிலும் பேரணிகளிலும் கொலையாளிகளுக்கு உடனடியாக தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முதன்மையாக வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. இது சில சந்தர்ப்பங்களில் உண்மையான குற்றவாளிகள் தப்பித்துக்கொள்ள வாய்ப்பாக அமையக்கூடும் என்கின்றார் மட்டக்களப்பு பெண்களுக்கான பரிந்துரை செய்யும் வலையமைப்பின் தலைவி அனுலா ஆண்டன்.
கிழக்கு மற்ற வடக்கு பிரதேசங்கள்ல இந்த பிள்ளைக்காக வண்ணின கோஷங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. உண்மையிலே நல்ல விஷயம், அது செய்ய வேண்டும். எல்லாரும் வெளிப்படைஞ்சிருக்கிறாங்க, இதுக்காக வண்ணி நிறைய பேர் போராடுறாங்க என்றதே நல்ல விஷயம். ஆனா இதுல சொல்லப்பட்டிருக்கேன்னு எங்களுக்கு விசாரணைகள் வேண்டாம் என்ற சில இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம், விசாரணை வேண்டாம், தண்டனைக்கு நேரடியாகவே தண்டனை கொடுங்க என்ற ஒரு விஷயம் சில நேரங்கள்ல எந்த பார்வையில அது எப்படி இருக்குன்னு சொன்னா, இது சில நேரங்கள்ல இது சரியான குற்றவாளி யார், இது யார் இதை செஞ்சது, இதுக்கு பின்புலன் ஏதாவது இருக்கா என்றது வந்து இல்லாம போறதுக்குரிய சான்சஸ் இருக்கிறது நான் உணர்றேன். அடுத்தது என்னன்னு சொல்லி சொன்னா, இன்னொன்று வந்து இது வந்து ஒரு பெண்ணுக்கு எதிராக ஏற்பட்ட ஒரு வன்முறை, பெண்ணுக்கு எதிராக ஏற்பட்ட வன்முறை. இது வன்முறைக்கு எதிரான கோஷங்கள் ஒரு கண்ணியமாகவும் ஒரு சரியான முறையிலையும் மேற்கொள்றது நல்லம். இது எந்த ஒரு பர்சனல் கருத்துன்னு சொல்லி சொன்னா, இது விசாரணைக்கு உட்படுத்தப்படும் கட்டாயமா. அந்த விசாரணை வந்து நேர்மையானதும் நீதியானதுமான ஒரு விசாரணைக்கு வந்து உட்படுத்தப்பட்டு சரியான இதுல பாதிப்பை ஏற்படுத்தின நபர்களுக்கான தண்டனை நிச்சயமா அதே மாகாணத்துல மேற்கொள்ளப்படணும், ஆனா விசாரணைக்கு உட்படுத்தப்படணும் என்றது எங்க தனிப்பட்ட கருத்து
என்றும் குறிப்பிட்டார் பெண்கள் செயற்பாட்டாளரான அனுலா ஆண்டன். பெண்களுக்கான வன்முறைகள் தொடர்பில் விசாரணைகளில் ஏற்படும் தாமதங்களே இப்படியான குற்றச் செயல்கள் அதிகரிக்க காரணம் என்கின்றார் மற்றுமோர் பெண்கள் செயற்பாட்டாளரான ஜோகமலர் அஜித்குமார்.
இவ்வாறான பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் கட்டவிழ்த்தப்படுவதற்கு காரணமாக இருக்கிற விடயங்கள், சட்ட ரீதியாக அவங்களுக்கு வழங்கப்படும் தண்டனைகள் வந்து அதிகப்படுத்தப்பட வேணும். ரெண்டாவது வந்து இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் சம்பந்தமாக விசாரிப்பதற்கான தனி நீதிமன்றங்கள் வந்து அமைக்கப்பட வேணும். ஏன் இந்த இடத்துல நான் முன்வைக்கிறதுனால, இந்த இவ்வாறான கேசுகள் வந்து நீண்ட காலம் எடுக்கிறதால குற்றவாளிகள் தண்டையிலிருந்து தப்பித்துக் கொள்கிறார்கள். எனவே இனிமேல் இவ்வாறான பிரச்சனைகளிலிருந்து எவரும் குற்றவாளிகள் தப்பித்துக் கொள்ள முடியாத வகையிலான சட்டங்கள் வந்து அமல்படுத்தப்பட வேணும். இந்த சட்டங்கள் வந்து சரியான முறையில் நடைமுறைப்படுத்துறதுக்கான ஏற்பாடுகளை நீதி அமைச்சு கூடவோ மையநேரம் எங்களுடைய பெண்கள் விவகார அமைச்சு கூடவோ முன்னெடுக்கப்பட வேணும்
என்றும் குறிப்பிட்டார் மட்டக்களப்பு காவியா மகளிர் அபிவிருத்தி நிறுவனத்தின் நிறைவேற்று இயக்குநரான ஜோகமலர் அஜித்குமார்.
நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார் அளித்த இந்த குறிப்புடன் இன்றைய இலங்கை செய்திகள் நிறைவடைகின்றன.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து தமிழக கண்ணோட்டம். தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இன்று முறைப்படி தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்திருக்கின்றார். சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட ஜெயலலிதா நாளை முதல்வராக பதவியேற்க இருக்கின்றார். மேலதிக விவரங்களுடன் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
அஇஅதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சராக நாளை பதவியேற்கிறார். நாளை காலை 11 மணிக்கு சென்னை பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு விழா மண்டபத்தில் இந்த பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. அவருடன் 28 அமைச்சர்களும் பதவியேற்கின்றனர். இது தொடர்பாக இன்று பிற்பகல் தமிழக ஆளுநர் ரோசையாவை சந்தித்த ஜெயலலிதா தனது புதிய அமைச்சரவையில் இடம்பெறும் அமைச்சர்களின் பட்டியலை அவரிடம் அளித்தார். தற்போதைய அமைச்சரவையில் உள்ள ஆனந்தன், செந்தூர் பாண்டியன் ஆகிய இருவரை தவிர மற்ற அமைச்சர்கள் அனைவரும் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். புதிய அரசில் உள்துறை, காவல்துறை உள்ளிட்ட சில துறைகளை முதலமைச்சர் ஜெயலலிதா கவனிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது முதலமைச்சராக இருக்கும் ஓ பன்னீர்செல்வம் நிதி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னதாக இன்று காலை 7 மணி அளவில் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தவிர தேமுதிகவின் அதிருப்தி எம்எல்ஏக்களும் கலந்து கொண்டனர். காலை 7 மணிக்கு துவங்கிய இந்த கூட்டம் 10 நிமிடத்தில் முடிவடைந்தது. அதிமுக உறுப்பினர்கள் யாரும் ஊடகங்களிடம் பேச மறுத்துவிட்ட நிலையில் தேமுதிகவைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் கே பாண்டியராஜன் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் என்ன நடந்தது என்பதை விவரித்தார். புரட்சி தலைவி அம்மா அஇஅதிமுகவின் சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இதனை ஓ பன்னீர்செல்வம் முன்மொழிந்தார், நத்தம் விஸ்வநாதன் வழிமொழிந்தார். ஜெயலலிதா ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இனி கவர்னரை சந்தித்து இதனை அவர்கள் அங்கு
அளிப்பார்கள் என்றார்
பாண்டியராஜன். இந்த கூட்டத்தை ஒட்டி அதிமுக தலைமையகம் முன்பாக ஏராளமான கட்சி தொண்டர்கள் கூடியிருந்தனர். அவர்கள் ஜெயலலிதாவை வாழ்த்தி கோஷங்களையும் எழுப்பினர். எம்எல்ஏக்கள் கூட்டம் முடிவடைந்த பிறகு ஜெயலலிதாவை சந்தித்த முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்று ஆளுநர் ரோசையாவை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்தார். இதையடுத்து தமிழகத்தின் புதிய முதல்வராக பதவியேற்கும்படி ஜெயலலிதாவுக்கு ஆளுநர் ரோசையா அழைப்பு விடுத்தார். அதற்கு பின் பிற்பகலில் ஆளுநரை சந்தித்தார் ஜெயலலிதா. ஆளுநர் ரோசையாவை சந்தித்த பிறகு ஆளுநர் மாளிகையிலிருந்து புறப்பட்ட ஜெயலலிதா நகரின் பிரதான சாலையான அண்ணா சாலையில் உள்ள எம்ஜிஆர், அண்ணா, பெரியார் சிலைகளுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். 7 மாதங்களுக்கு பிறகு ஜெயலலிதா முதன்முறையாக வெளியில் வருவதால் அவரை காண ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அவரது போயஸ் கார்டன் இல்லத்திற்கு வெளியிலும், ஆளுநர் மாளிகைக்கு செல்லும் வழி, சிலைகளுக்கு மரியாதை செலுத்துவதற்கு செல்லும் வழிகளில் குவிந்திருந்தனர். பல இடங்களில் மேடைகள் அமைத்து எம்ஜிஆர் பாடல்களுக்கு நடனமாடும் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன.
நினைத்தேன் வந்தாய் 100 வயது.
இதன் காரணமாக சென்னை நகரில் பல பகுதிகளில் நண்பகல் 12 மணி முதல் 4 மணி வரை கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவியது. பல பகுதிகளில் வாகனங்கள் நகர முடியாமல் ஸ்தம்பித்தன. ஜெயலலிதாவின் இன்றைய நிகழ்ச்சிகளை ஒட்டி 6000 மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். முன்னதாக சொத்து குவிப்பு வழக்கில் கர்நாடக சிறப்பு நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதா முதல்வர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இதையடுத்து தமிழகத்தின் முதல்வராக செப்டம்பர் 29 ஓ பன்னீர்செல்வம் பதவியேற்றார்.
ஜெயலலிதா முதல்வர் பதவி இழந்த பிறகு தமிழக அரசியலில் ஒரு மந்தமான சூழல் ஏற்பட்டது. பல முக்கிய முடிவுகள் தள்ளிப்படப்பட்டன. இந்நிலையில் தமிழக முதல்வராக ஜெயலலிதா மீண்டும் பதவியேற்பது குறித்தும் தமிழக அரசியல் சூழல் குறித்தும் பொதுமக்கள் சிலர் வெளியிட்ட கருத்துக்களை அடுத்து கேட்கலாம்.
எதிர்கட்சிக்குள்ள யூனிட்டி இல்லை, ஒரு ஒரு கட்சி ஒரு ஒரு மாதிரி இது பண்ணுறாங்க. அதுதான் யூனிட்டி இல்லாதனால தான் அவங்களால எந்த அட்வான்டேஜும் எடுத்துக்க முடியல. அவங்க 2G மாட்டினிருக்காங்க இல்லையா, அது ஒரு ரீசன். டிஎம்கேனால எந்த அட்வான்டேஜும் எடுக்க முடியல. யுனைடெட் ஆப்போசிஷன் அலையன்ஸ் எல்லாம் வந்ததுன்னா ஒரு சான்ஸ் இருக்குது எதிர்கட்சிக்கு.
ஜெயலலிதா எலெக்ஷனில் தோற்றுருவாங்க, அப்போ சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு தங்க கட்சி அதிகமாக ஜெய், சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு தங்களுடைய ரெப்ரஸண்ட் தலைவர்கள் தான் வரணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்குள்ள. அந்த ஒத்துமை இல்லாததே ஜெயலலிதாவுக்கு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட். அவங்களுக்கு அடுத்தது வந்து அவங்க அப்படியே கூட்டணின்னு அனுப்பிச்சா கூட தொகுதி உடன்பாடு அது இதில் அவங்களுக்கு ஒத்துமை இருக்காது. அப்படியும் காலந்தின் கட்டாயத்தை எடுத்தால் கூட அவங்க ஒருத்தர் ஒருத்தர் மனப்பூர்வமாக ஒருத்தர் ஒருத்தர் ஒவ்வொரு கட்சியும் ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையும் கிடையாது. அவங்களோட வீக்னஸ் தான் ஜெயலலிதாவுக்கு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட். இன்னொரு 15 நாளுக்கு அங்கே வெயிட் பண்ணிருக்கலாம். இந்த இந்த இப்போதைக்கு இந்த ஆடம்பரமும் கொஞ்சம் அது அவசியமானதாக தெரியல, தேவைப்பட்டதாக தெரியல எனக்கு.
இங்கே பேசிக்கலி எதிர்கட்சிகள் எல்லாருமே அவங்கவுங்களோட கட்சியோட எதிர் தான் பார்க்குறாங்களே தவிர, அவங்க பேசிக்கலி இந்த சுச்சுவேஷனில் மொபிலைஸ் பண்ணி ஒரு கூட்டு முயற்சி எடுத்து ஜெயலலிதாவோட ஏடிஎம்கேவோட இதை முயற்சிகளை இது கட்டுப்படுத்தி அவங்க வந்து ஆட்சியை கலைச்சியாவது ஏதாவது பண்ணியிருக்கலாங்கிறது எனக்கு தோன்றுறது. பட் எல்லாமே வீக்காக இருக்காங்க. பேசிக்கலி எதிர்கட்சிகளையும் ஊழல் இருக்குது, அவங்களும் யாருமே வந்து கரப்ட் ஃப்ரீயாக இல்லைங்கிறது வந்து அவங்களால இது பண்ண முடியல. டெல்லியில் ஒரு புரட்சி நடந்த மாதிரி இங்கே ஒரு புரட்சி நடந்திருக்கிற வாய்ப்பு இருந்திருக்கு, ஆனால் அவங்க அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. என்ன காரணங்களுக்காகவோ, பர்சனல் ரீசன்ஸ்க்காகவோ, இல்லை வீக்கான எதிர்க்கட்சிகள் இருக்கிறதுனாலேயோ என்னன்னு தெரியல.
ஆப்வியஸ்லி எனக்கு தெரிஞ்சு நானும் எல்லா சேனலும் பார்க்குறேன், எந்த ஒரு ஆப்போசிஷன் லீடரும் இன்னும் பெருசாக ஒன்றும் சொல்கிறாப்புல இல்லை. ஸோ லுக்ஸ் லைக் ஷி ஹாஸ் நாட் ஓன்லி ஒன் த கோர்ட் வெர்டிக்ட், ஷி ஹாஸ் ஆல்மோஸ்ட் ஒன் த பேட்டில். இட்ஸ் எல்லாமே ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் டீல் பிட்வீன் ஸ்டேட் அஸ் வெல் அஸ் சென்டர் மாதிரி தான் இருக்குது.
பொதுமக்கள் சிலர் தெரிவித்த கருத்துக்களை கேட்டீர்கள். டெல்லி அரசுக்கும் அம்மாநில ஆளுநருக்கும் இடையேயான பிரச்சினை தற்போது மத்திய அரசுக்கு எதிராக திரும்பியிருக்கிறது. டெல்லி அரசாங்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி பின்வாசல் வழியாக ஆட்சி செய்து வருவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இதுகுறித்து நமது புதுடெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன்.
டெல்லியில் அரசு பணி அதிகாரிகளை நியமிக்கும் விவகாரத்தில் துணைநிலை ஆளுநர் நஜீப் ஜங் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் கலந்து ஆலோசிக்காமல் முடிவு எடுக்கலாம் என மத்திய அரசு இன்று அறிவித்துள்ளதை முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடுமையாக எதிர்த்துள்ளார். பிரதமர் மோடியின் கட்டளைகளை ஏற்றுதான் டெல்லி துணைநிலை ஆளுநர் நஜீப் ஜங் இதுபோன்ற முறையற்ற நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டினார்.
ஜப் சே தில்லி கே அந்தர் தில்லி சர்க்கார் பனி ஹே தில்லி மே பிரஷ்டாச்சார் மே பாரி கமி ஆயி ஹே ஷாயத் இதிஹாஸ் கே அந்தர் சப்சே இமான்தார்.
ஆம் ஆத்மி கட்சியின் அரசாங்கம் பொறுப்பேற்ற நாள் முதல் டெல்லியில் ஊழல் குற்றங்கள் வெகுவாக குறைந்துள்ளது. இந்திய வரலாற்றிலேயே மிகவும் நேர்மையுடன் செயலாற்றும் ஒரு அரசாகவும் இது உள்ளது. ஊழல் குற்றங்களில் ஈடுபடும் அரசு அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளோம். இதுவரை 36 அரசு அதிகாரிகளை கைது செய்தும் 152 அரசு அதிகாரிகளை பணியிடை நீக்கமும் செய்துள்ளோம். இதனால் ஊழல் குற்றங்களில் ஈடுபடும் அரசு அதிகாரிகள் அச்சத்தில் உள்ளார்கள். இது போன்ற கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் காரணத்தால் தான் மத்திய அரசு தற்போது இதுபோன்ற அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மேலும் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் ஊழல் குற்றங்களில் ஈடுபடும் மத்திய அமைச்சர்கள் மற்றும் மத்திய அரசு அதிகாரிகள் மீது மாநில அரசால் நடவடிக்கை எடுக்க முடியாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
அதிகாரியும் ஆர் ஆபிஷியல் கே கிலாஃப் மந்திரியும் கே கிலாஃப் ஆக்ஷன் நீ லியா ஜாயேகா பிரஷ்டாச்சார்
என்றார் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால். இந்த அறிவிப்பின் மூலம் மோடியின் மத்திய அரசாங்கம் யாரை பாதுகாக்க விரும்புகிறது என்று அப்போது அவர் கேள்வியும் எழுப்பினார். தொடர்ந்து பேசிய அரவிந்த் கெஜ்ரிவால் அரசியல் அமைப்பு வல்லுநர்களை கொண்டு மத்திய அரசின் இந்த அறிவிப்பை தாங்கள் ஆராய உள்ளதாகவும் கூறினார். நேர்மையான ஊழலற்ற அரசு நடத்த விரும்பும் எங்களிடமிருந்து அதிகாரிகளை நியமிக்கும் உரிமையை பறிப்பதுதான் மத்திய அரசின் நோக்கம் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியின் அரசாங்கம் ஆட்சி அமைத்த பிறகு முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் டெல்லி துணைநிலை ஆளுநர் நஜீப் ஜங்கிற்கும் இடையே ஏகப்பட்ட சர்ச்சைகள் நீடித்து வருகிறது. குறிப்பாக டெல்லி அரசாங்கத்தின் செயல்பாடுகளில் துணைநிலை ஆளுநர் சட்டத்திற்கு புறம்பாக இடையூறுகளை விளைவிப்பதாக ஆம் ஆத்மி கட்சி குற்றம் சாட்டியது. இதன் தொடர்ச்சியாகவே இதன் பின்னணியில் மத்திய அரசு உள்ளதாக தற்போது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.
அடுத்த சர்வதேச கண்ணோட்டம். கடந்த சில தினங்களாக இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் ஈராக் மற்றும் சிரியாவில் பெரும் முன்னேற்றங்களை கண்டு வருகின்றனர். இது அந்த பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மையை பாதிக்கும் என்று கவலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்து பிரதீபன் புனிதசீலன்.
சிரியா மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளில் தமது ஆதிக்கத்தை பெருக்கி வந்த இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் இரண்டு நாடுகளின் நிலையில் இறுதியாக எஞ்சியிருந்த சிரிய இராணுவ கட்டுப்பாட்டு பகுதியையும் தமது கட்டுப்பாட்டினுள் கொண்டு வந்துள்ளனர். இந்த நிலையில் இரு நாடுகளிடையே எல்லையூடான அவர்களது நடமாட்டம் முழுமையாக்கப்பட்டுள்ளது. அவர்களின் முன்னேற்றத்தை மேலும் தடுத்து நிறுத்த உலகம் இப்போது நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஈராக்கியர்கள் உள்நாட்டிலேயே அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் சூழல் ஏற்படும் என ஈராக்கின் துணை பிரதமர் சாலேஹ் அல் முட்லாக் எச்சரித்துள்ளார். ரமாடி நகரிலிருந்து பலூஜா மற்றும் தலைநகர் பாக்தாத்தை நோக்கியும் அவர்கள் வேகமாக முன்னேறி வரும் நிலையிலேயே ஜோர்டானில் இந்த எச்சரிக்கையை ஈராக்கின் துணை பிரதமர் விடுத்துள்ளார்.
இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளை எதிர்த்து போராடுவது என்பது வெறும் உள்ளூர் விடயம் மட்டுமல்ல என்பது இப்போது தெளிவாகி இருக்கிறது. இது தொடர்பில் சர்வதேச சமூகத்திடம் தெளிவான உத்தி ஒன்று இருக்க வேண்டும். இல்லையென்றால் ஆபத்து அருகில் இல்லை என்று கூறி வருபவர்கள் அந்த ஆபத்தை எதிர்கொள்ள நேரிடும். அந்த தீவிரவாதிகளை எதிர்த்து போராட தெளிவான உத்திகள் வகுக்கப்படவில்லை என்றால் உலகே அவர்களால் ஏற்படும் ஆபத்தை சந்திக்க நேரிடும்
என ஈராக்கின் துணை பிரதமர் கவலையும் அவசர வேண்டுகோளும் விடுத்துள்ள அதேவேளை ஐஎஸ் அமைப்பினரின் முன்னேற்றத்தை தடுக்க அமெரிக்காவால் முடியும் என்று ஈராக்கில் முன்னர் அமெரிக்க படைகளின் தளபதியாக இருந்த டிம் காலின்ஸ் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். ஆனால் அதற்கு முக்கியமாக அமெரிக்க அரசு தமது சொந்த ஆலோசகர்களின் பேச்சை கேட்க வேண்டும் என்றும் அவர்
வலியுறுத்துகிறார்.
நமது உத்திகளை ஒருங்கிணைத்தால் ஐஎஸ் அமைப்பின் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை நம்மிடம் இருக்கிறது. அந்த உத்தியை ஒருங்கிணைக்க முடியுமா என்பதுதான் கேள்வி. ஆனால் பிரச்சனை அங்குதான் உள்ளது. உதாரணமாக கூட்டுப்படைகளுக்கு தளபதியாக இருந்த ஜெனரல் ஜோன் அலனை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் மிகவும் திறமையான இராணுவ தளபதியாக இருந்தாலும் அவருக்கு அதிபர் ஒபாமா எந்தவிதமான நிர்வாக அதிகாரங்களையும் கொடுக்கவில்லை. எனவே ஜோன் போன்றவர்களால் என்ன செய்ய முடிந்தது? மக்களுக்கு அறிவுரை மட்டுமே சொல்ல முடிந்தது. அதை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பது மக்களை பொறுத்தது. ஆனால் இப்போது போது அந்த அறிவுரைகளை மக்கள் கவனத்தில் எடுப்பதில்லை என்பதே யதார்த்தம்.
So all John Allen can do is advise people. It's up to them whether they take the advice or not. At the moment they're not really paying attention.
IS அமைப்பின் தீவிரவாதிகளின் முன்னேற்றம் வேகமாக இடம்பெற்று வரும் வேளையிலேயே அவர்களை தடுத்து நிறுத்த முடியும் என்கிற டிம் காலின்ஸ் போன்றோரின் கருத்துக்கள் வந்துள்ளன. சிரியாவின் வரலாற்று பெருமைமிக்க புராதன நகரமான பல்மைராவை கடந்த வியாழக்கிழமை ஐஎஸ் தீவிரவாதிகள் கைப்பற்றியிருந்ததை அடுத்து அந்த பகுதியில் அவர்களது பிடி இறுகி வருகிறது. இதன் காரணமாக சிரியா ஈராக் எல்லையான அடான் பகுதியில் அவர்களின் தாக்குதலுக்கு முகம் கொடுக்க முடியாமல் சிரிய அரச படையினர் பின்வாங்கியதை தொடர்ந்து அந்த பகுதியை முழுதுமாக தமது கட்டுப்பாட்டில் ஐஎஸ் அமைப்பின் தீவிரவாதிகள் கொண்டு வந்துள்ளனர். சிரியாவின் 95,000 சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமான பகுதியை, அதாவது சிறிய நிலப்பரப்பில் அரைவாசியை, இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் இப்போது கைப்பற்றி தமது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர். இதில் உலக பிரசித்தி பெற்ற மிக தொன்மையான பகுதிகள் அடங்கும். இந்த நிலையில் இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளுடன் போராடுவது கடினமான சவால் என அமெரிக்கா ஒத்துக்கொண்டுள்ளதுடன் இது ஐஎஸ்க்கு எதிராக போராடி வரும் கூட்டுப்படையினரின் பின்னடைவினை காட்டுவதாக தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் ஐஎஸ்க்கு எதிரான யுத்தத்தை அமெரிக்கா தொடர்ந்தும் மேற்கொள்ளும் என அமெரிக்க அதிபர் ஒபாமா கூறினார். அன்பார் மாகாணத்தின் தலைநகரமான ரமாடி ஐஎஸ் வசம் வீழ்ந்தமை, ஈராக்கில் அந்த அமைப்பின் கரம் வலுப்பெற்றதையும் ஈராக் அரசின் பின்னடைவையும் திட்ட தெளிவாக விளக்கி நிற்பதாக அவதானிகள் தெரிவிக்கின்றனர்.
ஒருபால் உறவினர்களுக்கு இடையிலான திருமணத்தை சட்ட ரீதியாக அங்கீகரிக்கலாமா என்பது குறித்த ஒரு பொது மக்கள் வாக்கெடுப்பை இன்று அயர்லாந்து நடத்தி வருகிறது. இதுகுறித்து அயர்லாந்து தலைநகர் டப்ளினில் இருக்கும் செய்தியாளர் திருக்குமரன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
நிச்சயமாக கத்தோலிக்க திருச்சபைகளை தவிர லேபர் பார்ட்டி மற்றும் குவாக்கர்ஸ் மற்றது அயர்லாந்தில் இருக்கிற ஆக்டிவிஸ்ட் போன்றவர்கள் மற்ற முக்கியமாக இளைய சமுதாயத்தினருக்கு இந்த ஆதரவு அளித்து வருகிறார்கள். அவை எதிர்க்கிறதுக்கான காரணங்களாக அவை வந்து வீதிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் தாய் தகப்பன் தேவை தனித்து ஆனான்னு சொன்னால் ஒரு தாயிடமும் தகப்பனிடமும் இருந்து கிடைக்கிற அந்த உளவியல் ரீதியான அன்பும் பராமரிப்பும் வந்து சேம் செக்ஸ் மேரேஜில் வந்து இருக்காது என்றபடியா குழந்தைகளுக்கு வந்து நிச்சயமாக தாயின் அன்பும் தகப்பனின் அன்பும் தேவை என்பதுதான் கத்தோலிக்க அமைப்புகளின் இதாக இருக்கு. ஆனால் லேபர் பார்ட்டி மற்றது குவேக்கர் போன்ற அமைப்புகள் இல்லை, அது நிச்சயமாக செக்ஸ் என்பது பாலியல் தெரிவு என்பது அவருடைய சுய விருப்பம், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இளைய சமுதாயத்தினர் நிறைய அதற்கு வாக்களிக்கிறார்கள்.
இப்போதே இல்லை என்ன, ஒரு பால் உறவு சட்ட ரீதியாக தடை செய்யப்பட்டிருக்கிறதா? ஒரு பால் உறவினர்கள் எப்படி வாழ்கிறார்கள் அங்கே?
குற்றம் என்பது இல்லை, அவர்கள் வந்து அதுக்கு சட்ட ரீதியான பாராளுமன்ற முக்கியத்துவம் கொடுப்பதை அவர்கள் விரும்பவில்லை.
ஆனால் ஒரு பால் உறவினர்கள் திருமணம் செய்து கொள்வதோ அவர்கள் சொத்துக்களை தம்முடைய பார்ட்னருக்கு கொடுப்பதோ தடை செய்யப்பட்டிருக்கிறதா?
ஆமாம், நிச்சயமாக அந்த சொத்துக்களை கொடுப்பதில் உள்ள சில சட்ட சிக்கல்கள் இருக்கிறது. அந்த சட்ட சிக்கல்களை நீக்கித்தான் அயர்லாந்து பாராளுமன்றத்தில் அந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை நீக்க அது முடியாது என்றுதான் இவர்கள், அதற்காகத்தான் குழந்தையை முன்வைத்து இவர்கள் போராடுகிறார்கள்.
ஐரோப்பா முழுவதும் ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொண்டால் அயர்லாந்தில் மட்டும்தான் கத்தோலிக்க சமயமானது மிகவும் வலுவாக இருக்கிறது. அங்கே கத்தோலிக்க தேவாலயம் இந்த அளவுக்கு செல்வாக்காக வேரூன்றி இருப்பதற்கு என்ன காரணம்?
நான் கருதுகிற அதற்கான அரசியல் காரணம் வந்து உங்களுக்கு தெரியும், வட அயர்லாந்தில் இருக்கிற முக்கியமான பிரச்சனை வட அயர்லாந்துக்கும் அயர்லாந்துக்கும் இருக்கிற அந்த அரசியல் காரணம், அங்கு புரொட்டஸ்டன்ட் என்ற ஒரு மதத்தை கொண்டு வந்து அது கூட தான் நின்று வட அயர்லாந்தில் நடக்கிற போராட்டங்கள் வந்து ஐரிஷ் அண்ட் புரொட்டஸ்டன்ட்க்கும் கத்தோலிக்கர்களுக்கும் இடையிலான சண்டையாகத்தான் இந்த சண்டை பார்க்கப்படுகிறது. இப்போ அவர்கள் வந்து தங்களுடைய நாட்டை காப்பாற்றுவதற்கான அந்த அடையாளமாக மொழிகளை ஹேலி என்ற மொழியை மிக அண்மையிலான் கொண்டு வந்திருந்தார்கள். அப்போ அதெல்லாம் அணிந்த நிலையில் வந்துட்டு அந்த கத்தோலிக்க என்ற அந்த மதம் அவர்களுக்கு அரசியல் ரீதியாகவும் தேவைப்படுகிறது.
சாதாரண மக்கள் ரொம்ப மத நம்பிக்கை உடையவர்களா?
அப்படி என்று இல்லை, நிச்சயமாக நீங்கள் நான் சில வகையில் தேவாலயங்களுக்கு சென்றால் இங்கு தேவாலய வழிபாட்டுக்காக வருபவர்கள் யார் என்று பார்த்தால் எல்லாம் 70 மேற்பட்டவர்களும் ஆப்பிரிக்க மற்றும் வேறு நாடுகளில் இருந்து வந்தவர்கள்லாம் வருவார்கள். இளையவர்களிடம் இப்போது அந்த நம்பிக்கை மிக குறைவு.
அயர்லாந்து தலைநகர் டப்ளினில் இருக்கின்ற பத்திரிகையாளர் திருக்குமரன் அவர்கள் அளித்த தகவல்களை கேட்டீர்கள். திருடர்கள் பிரச்சினை காரணமாக பிரான்சின் தலைநகர் பாரிஸில் இருக்கின்ற புகழ்பெற்ற ஈஃபல் டவருக்கு பொதுமக்கள் செல்வது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்த தகவல்களுடன் இளைய தம்பி தயானந்தா.
ஜெயப்படி திருடர்களின் தொல்லைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊழியர்கள் வேலை நிறுத்தம் செய்வதால் பாரிஸின் புகழ்மிக்க ஈஃபல் கோபுரத்திற்குள் மக்கள் அனுமதிக்கப்படுவது நிறுத்தப்பட்டுள்ளது. பிரான்ஸ் தலைநகரில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த சுற்றுலா தலத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து செயல்படும் கிரிமினல்களை பிடிக்கவும் அவர்களால் ஏற்படுத்தப்படும் அச்சுறுத்தல்களை போக்கவும் உரிய நடவடிக்கைகளை நிர்வாகம் எடுக்க வேண்டும் என்று ஊழியர்கள் கேட்டிருக்கிறார்கள். 4 முதல் 5 பேர் கொண்ட சிறு சிறு குழுக்களாக செயல்படும் இந்த திருடர்கள் ஈஃபில் கோபுரத்தின் மீது ஏறி பார்க்கும் சுற்றுலா பயணிகளிடம் தொடர்ந்து திருடி வருவதாக ஊழியர்கள் கூறுகிறார்கள். இந்த திருட்டுச் செயல் தினமும் நடக்கிறது. இதில் ஆசிரியர்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். எனினும் அதை தடுக்க போதிய நடவடிக்கைகள் இல்லை. தொடர்ந்தும் பல ஆண்டுகளாகவே குற்றச்சாட்டுகள் இருந்து வருகின்றன. ஆனால் ஜேப்படி திருடர்களின் தொல்லியை எதிர்கொள்ள காவல்துறையுடன் இணைந்து தாம் செயல்படுவதாக ஈஃபில் கோபுரத்தை பராமரிப்பை மேற்கொள்ளும் பொறுப்பாளர்கள் கூறுகிறார்கள்.
இது லண்டன் பிபிசி தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.